நாம் தொடர்ந்து நம்மளுடைய தலைப்பை தியானிப்போம். இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாம் நாம் கைப்பற்றும்படி கட்டளையிட்ட யாவும், இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜாதிகளுக்கும் சீஷராக்கி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். இது ஒரு வாழ்நாள் முழுவதும் நடக்கிற ஒரு காரியம், ஏதோ ஒரு நாளிலே ரெண்டு நாளிலே நடக்கிற காரியம் அல்ல. கிறிஸ்து கட்டளையிட்ட யாவையும் நம்மளுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக அபியாசப்படுத்த வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ளவில்லை என்றால் அந்த பெரிதான கட்டளையை நாம் நிறைவேற்றவில்லை. மழை பிரசங்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். முதலாவதாக 9 சரியான மனப்பான்மைகள், அதற்கு பின்பாக 7 அதிகாரம் வரை 9 தவறான மனப்பான்களை பார்த்தோம். இப்பொழுது 7 அதிகாரம் 6 வசனத்துக்கு வருவோம். இந்த வசனத்தின் ஆரம்பம் மலை பிரசங்கத்தின் முடிவுரையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மலை பிரசங்கத்தின் முடிவுரை, பரிசுத்தமானது நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் கொடாதிருங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். இங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் என்ன பேசுகிறோம், யாரிடத்துல என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து நாம் ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், 27 ஒரு நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 26 ஒரு மதியனனுக்கு அவனுடைய மதியனத்துக்கு தக்கதாய் மறு உத்தரவு கூடாதே. இயேசுதான் ஒரு வசனத்தின் மாதிரி, ஒரு வசனத்தை இயேசுவை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யாரையும் பன்றிகளைப் போல நாய்களைப் போல நடத்த வேண்டும் என்பது அல்ல. நாம் எல்லோருமே பாவிகள், ஒவ்வொரு நபரும் பாவி. சிலர் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, சிலர் இன்னும் பாவத்திலே இருக்கிறோம். நாம் அடிப்படையிலே எல்லோரும் பாவிகள். அங்கேதான் சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது. அதை ஆதாமிலிருந்து பெற்றுக்கொண்டோம். ஒருவர் இன்னொருவரை காட்டிலும் மேன்மையானவர், இன்னொருவரை நாயைப் போல பன்றையைப் போல கீழ் நோக்கி பார்க்க வேண்டும் என்பது அல்ல. இயேசு சொன்னதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய கோட்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மலை பிரசங்கம் முழுவதுமாய் அவர் சொன்னாரே, கண்ணை பிடுங்கி போடு, கையை வெட்டி தரித்து போடு. அவர் நிஜமாய் கையை வெட்டுவதற்கோ கண்ணை பிடுங்கி போடுவதற்கோ பேசவில்லை. அதிலே ஒரு கோட்பாடு இருக்கிறது, அவருடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று யோவான் 6 பேசின போது அவருடைய சரீர பிரகாரமான மாம்சத்தையும் இரத்தத்தையும் குடிக்க சொல்லவில்லை, அவருடைய மரணத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னார். சிலர் அதை சரீரப்பிரகமாக எடுத்துக்கொண்டு இழந்தடைந்து அவரை விட்டு பிறந்து சென்றார்கள். இயேசு சீஷர்களை திரும்பி பார்த்து, நான் பேசின வார்த்தை ஜீவனும் ஜீவனாயிருக்கிறது. இன்னொரு இடத்திலே இயேசு 80 ஒரு நகரத்துக்கு ஒரு கானானிய ஸ்திரீக்கு உதவி செய்யும்படி அங்கே போனார். 80 நடந்து போனார் என்று வாசிக்கிறோம். 150 ஒரு நபருக்கு உதவி செய்வதற்கு சென்றார். அங்கே அவர் சென்ற பொழுது திரு சீதோன் பட்டணங்களுக்கு போனார். ஆவியானவர் அவரை நடத்தி சென்றார். ஆவியானவர் கீழ்ப்படிந்ததினால் அற்புதமான காரியத்தை அங்கே அவர் செய்ய முடிந்தது. மத்தேயு 15:21 அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இந்த ஸ்திரீ பிசாசுப்படுத்த தன்னுடைய குமாரத்திற்காய் உதவி செய்யும்படி கேட்டார். இயேசு அவளை பார்த்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். 26 அவளை இயேசு நாய் என்று அழைத்தாரா? 150 நீங்கள் நடந்து சென்று நடந்திருக்கிறீர்களா? எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஒரு சில 2 ஆகும். அவ்வளவு தூரம் நடந்து ஒரு ஸ்திரீக்கு உதவி செய்யும்படி சென்றிருக்கிறார். அங்கேதான் இயேசுவினுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அவரை சோதிக்க விரும்பினார். அவள் எந்த கீழான இடத்தையும் எடுத்துக்கொள்ள ஆயத்தமா? தேவனிடத்திலிருந்து அவள் எதையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி அல்ல என்று உணர்ந்திருக்கிறாரா? அவள் சொன்னார், பரவாயில்ல ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கை எனக்கு கிடைக்குமா? இயேசு சொன்னார், உன்னுடைய விசுவாசம் பெரியது. 2 இயேசு கிறிஸ்து விசுவாசம் பெரியது என்று சொன்னார். ரெண்டுமே யூதர் அல்லாதவர்கள், ஒருவன் ரோம நூற்றுக்கதிபதி, இன்னொருவர் திருசீதோன் பட்டணத்தின் ஒரு ஸ்திரீ. நாய்கள் பன்றிகள் என்று வேதத்திலே வாசிக்கும் போது யாரையும் அற்புமா என்பதல்ல. அது என்ன அர்த்தம்? தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள். தேவன் எனக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் நான் தகுதியானவன் என்று எழுகிறோமா? மனுஷனுக்கு தகுதியான ஒரே காரியம் நரகம். ஆண்டவரே, தேவன் நினை எனக்கு தகுதியானது எனக்கு கொடுக்கும் என்று சொன்னால் நரகம்தான். அதை காட்டிலும் எதையாவது மேன்மையாக தேவன் கொடுப்பாள் என்றால் அது தேவனுடைய கிருபை. நம் நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகர் இதை உணர்வதில்லை. இயேசு சொல்கிறார், பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதிருங்கள். அதன் அர்த்தம் என்ன? மெச்சிக்கொள்ளாத ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டாம். நாய்க்கு என்ன வேண்டும்? ஒரு எலும்பு, அதுதான் வேண்டும். பரிசுத்தமானது அதுக்கு தேவையில்லை. மனுஷர்கள் பூமிக்குரிய காரியங்களிலே பூமியிலே விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால், தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் விலங்கை காட்டிலும் மேன்மையானவர்கள் அல்ல. எதற்காக நாம் வாழ்கிறோம்? பிள்ளைகளை வளர்ப்பதற்கா, பாலையில் உறவதற்கா, சாப்பிடுவதற்கு தூங்குவதற்கா? இதேதான் ஒரு விலங்கும் செய்கிறது. விலங்கு எப்பொழுதுமே பூமிக்கு இடையே காரியங்கள் தான் விருப்பமாக இருக்கிறது. பன்றியும் நாயும் எப்பொழுதுமே பூமிக்குரிய காரியங்களே பார்க்கிறது. ஒரு நாயோ பன்னியோ தன் தலையை உயர்த்தி பரலோகத்தை பார்ப்பதில்லை. விலங்குகள் எப்பொழுதும் தரையை தான் பார்க்கிறது. பூமிக்குரிய காரியங்களிலே தங்கள் மனதை பதித்தவர்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் மேலான காரியங்களை பார்க்கும்படி தலையை உயர்த்துவான். மேலான காரியங்களிலே விருப்பம் இல்லையா? அவர்களுக்கு பரிசுத்தமானதை கொடுக்க வேண்டாம். அதிலே எதுவும் பிரோஜனமும் இல்லை. பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடுவது, பன்றிகளுக்கு என்ன தேவை? குப்பை. அதைதான் தூக்கி போட வேண்டும். மலைப்பிரசங்கத்தின் அடிப்படையிலே இயேசு பேசுகிறார். மலைப்பிரசங்கம் காரியங்கள் அவிசுவாசிகளுக்கு அல்ல. இயேசு அதைதான் சொல்ல விரும்புகிறார். மத்தேயோ 7:6. இந்த செய்தியை மறுபடியும் பிறக்காதவர்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஏனென்றால் அவர்கள் இதை மெச்சிக்கொள்ள முடியாது. மறுபடியும் பிறக்காத ஜனங்களுக்கு என்ன செய்தி வேண்டும்? மனந்திரும்புதலின் செய்தி. அவர்கள் பாவிகள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நரகத்திற்கு பாத்திரர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள், நித்தியமான நரகத்திற்கு போய்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை தான் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்த மறுபடியும் பிறக்காதவர்கள், தேவனோடு ஒரு உயிருள்ள உறவுக்கு வராதவர்களுக்கும் இந்த செய்தி அவர்களுக்கு பொருந்தும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத ஒவ்வொரு நபரும் விலங்கை போல இருக்கிறார். விலங்குக்கு ஜெபத்திலே விருப்பமில்லை, தேவனிடத்திலே விருப்பமில்லை, தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதிலே விருப்பமில்லை. ஒரு மனுஷன் ஜெபத்திலே தேவனிலே தேவன் சொல்லுகிற காரியத்திலே விருப்பம் இல்லாமல் இருந்தால் அவன் விலங்கை காட்டிலும் மேன்மையானவன் அல்ல. விலங்குக்கு முழு விருப்பமும் பாலியல் உறவுதான். ஒரு மனுஷன் பாலியல் உறவிலே விருப்பம் உள்ளவனாக இருப்பான் என்றால் விலங்குக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை. விலங்குகள் சாப்பாடு, ஆகாரம், தூக்கம் இவ்வளவுதான். ஒரு மனுஷனும் சாப்பாடு, தூக்கம், ஆகாரம் என்று இருந்தால் விலங்குக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லை. தேவன் ஆதாமை உண்டாக்கின பொழுது பன்றிகளையும் நாய்களையும் விலங்குகளையும் உண்டு பண்ணின அதே மண்ணை வைத்துதான் செய்தார். உள்ளு உறுப்புகளை மனுஷனுக்கு பார்ப்போம், ஆனால் நாய்க்கும் பன்றிக்கும் மனுஷனுடைய உறுப்புகளுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும். தேவன் என்ன சொல்லுகிறார்? சரீர பிரகாரமாய் ஒரே மண்ணை வைத்துதான் உண்டாக்கப்பட்டீர்கள். ஆகவேதான் தேவன் மனுஷனையும் விலங்கையும் 6 உண்டு பண்ணினார். முதல் பகுதியிலே விலங்குகளையும் 2 பகுதியிலே மனுஷனையும் உண்டு பண்ணினார். முதல் பகுதியிலே நாயையும் பன்றையும் உண்டு பண்ணினார். ஆதாமை 6 பகுதியிலே உண்டு பண்ணினார். ஒரு வித்தியாசம் உண்டு. விலங்குகள் என்று வரும் பொழுது தேவன் சுவாசத்தை ஊதவில்லை. அவர்களை படைத்த பொழுதே, உண்டாக்கின பொழுதே அவர்களுக்கு ஜீவன் இருந்தது. மனுஷன் உண்டு பண்ணின பொழுது தேவன் அவனுக்குள் சுவாசித்தார். அப்பொழுது உயிருள்ள ஆத்மாவாய் மாறினான் என்று ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். அதுதான் விலங்குகளை காட்டிலும் அவனை வித்தியாசமாய் மாற்றினது, தேவனுடைய சுவாசம். தேவன் சுவாசிக்கவில்லை என்றால் மனுஷனை போல காட்சியளித்திருக்கலாம், ஆனால் விலங்கை போல் தான் இருந்திருப்பான். தேவன் சுவாசித்த அந்த நிமிடத்தில் தானே ஒரு நித்திய மாணவனாய் மாறினான். விலங்கு மறிக்கும் பொழுது நித்தியமானது அல்ல, இறந்து போகிறது. தேவன் சுவாசத்தை மனுஷனுக்குள்ளாய் ஊதின பொழுது நித்தியமானவனாய் மாறினான். தேவனுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நித்தியமானவன். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவில்லை. நித்திய ஜீவன் துவக்கமும் இல்லாது தேவனிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை பாவத்திலிருந்து மனந்திரும்பி கிறிஸ்துவுக்கு வந்து கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். இல்லை என்றால் நித்தியமானவர்கள், நரகத்துக்கு போயும் நித்தியமாக இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு என்ன சொல்லுகிறோம்? ரெண்டு வித்தியாசமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். விலங்குகளைப் போல, பன்றிகளைப் போல, நாய்களைப் போல வாழ்கிறவர்கள், இன்னொரு கூட்டம் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அறிந்தவர்கள். தேவன் அவர்களை நித்தியமானவர்களாய் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிந்தவர்கள். தேவன் சுவாசத்தை மனுஷனுக்குள்ளாய் ஊதின பொழுது மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், ஆனால் ஒரு மனசாட்சி கொடுக்கப்பட்டது. அந்த மனசாட்சியை நான் தேவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருந்தது. தன்னுடைய செய்கைக்கும் வார்த்தைக்கும் பதில் கொடுக்க வேண்டும். விலங்குகளுக்கு குற்ற உணர்வு இல்லை, மனசாட்சி இல்லை தவறு செய்யும் பொழுது. ஆனால் மனுஷனுக்கு, படிக்காதவனாய் ஒரு காட்டிலேயே வாழ்கிற காட்டுவாசியாக இருந்தாலும் குற்ற உணர்வு இருக்கிறது. ஏனென்றால் அங்கே மனசாட்சி இருக்கிறது. காட்டுவாசிகளும் ஒரு கல்லை, சூரியனை வணங்குகிறார்களே. ஏன்? ஒரு நித்தியமானவர் இருக்கிறார், நான் அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள். எங்கேயும் மதத்தை பின்பற்றுகிற ஒரு விலங்கை பார்க்க முடியுமா? இல்லை. ஏன்? காட்டுவாசிகளுக்குள்ள ஒரு நித்தியமானவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனசாட்சி இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மனசாட்சி இருக்கிறது. அதுதான் விலங்குகளை காட்டிலும் அவனை வித்தியாசமானவனாய் மாற்றுகிறது. ஆகவே ஒவ்வொரு நபருக்கும் என்ன சத்தியத்தை கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். அதுதான் இங்கே இயேசு சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது, 1 கொரிந்தியர் 2:2, நான் உங்களோடு இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம், சிலுவையில் அறையப்பட்டதைய அன்றி வேறு ஒன்றையும் நான் பிரசங்கிக்க முடியவில்லை என்று சொன்னார். சிலர் இதை அதன் பின்னணியிலே எடுத்துக்கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்துவை மறித்தது மாத்திரம்தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த வார்த்தையின் பின்னணியிலே வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையை நாம் வாசிக்கும் போது ஒரு கடிதத்தை வாசிப்பது போல, கடிதத்தை ஒரு வாக்கியத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் அதனுடைய பின்னணி புரியாமல் தவறாக விளங்கிக் கொள்ள முடியும். முழு பேராகிராஃபையும் வாசிக்க வேண்டும். முழு பேராகிராஃபை இயேசு பவுலுக்கு என்ன சொல்கிறார்? குழந்தைய சபையாரே, உங்களிடத்திலே நான் பேசும் பொழுது நீங்கள் குழந்தையை போல் இருக்கிறீர்கள். ஆகவே பால் தான் கொடுக்க முடியும், ஒரு கடினமான உணவை உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் சாப்பிட்டால் மறித்து போய்விடுவீர்கள். புதிதாய் பிறந்த குழந்தைக்கு திடமான ஆகாரத்தை கொடுக்க முடியாது, ஏனென்றால் அதை சபைத்து சாப்பிட முடியாது. உங்களுக்கு பாலை தான் கொடுக்க முடியும். 1 கொரிந்தியர் 2:6, தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். நீங்கள் தேறினவர்களா இல்லை, ஆகவே தேவனுடைய ஞானத்தை பேச முடியாது. கிறிஸ்து பாவத்துக்காய் மறித்தார் என்றுதான் சொல்ல முடியும், ஏனென்றால் இன்னும் பாவத்துக்குள்ளாய் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள். மறுபடியும் பாவத்தில் இருந்து இயேசுவே மன்னியும் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு என்ன பிரசங்கிக்க வேண்டும்? கிறிஸ்து பாவத்திற்காக மறித்தார், அவர் உங்களை மன்னிப்பார், நீ அறிக்கை செய் என்று சொல்ல வேண்டும். எவ்வளவு நாள் இன்னும் குழந்தைகளாக இருப்பீர்கள் என்று கேட்கிறார். நீங்கள் வளர வேண்டும். எபிரேயர் ஆக்கியோனும் அதுதான் சொல்கிறார். எபிரேயர் 5 அதிகாரத்திலே, நீங்கள் பாலை தான் குடிக்க முடியும், திடமான ஆகாரத்தை, நீதி என்ற ஆகாரத்தை சாப்பிட முடியாது என்று சொல்கிறார். எபிரேயர் 5, நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும். எபிரேயர் 5:12, நீங்கள் போதகர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அடிப்படை சத்தியங்களை யாரோ உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது. திடமான ஆகாரம் இல்லாமல் பால் குடிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போட வேண்டாம். திடமான ஆகாரத்தை நாம் குழந்தைகளுக்கு கொடுப்பதில்லை. சொல்ல வருகிற காரியம் என்ன? அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைக்கு தக்கதான ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கவில்லையா? மலைப்பிரசவத்தை கொடுத்து வேத பாடம் எடுக்க வேண்டியது இல்லை, ஏனென்றால் அது அவர்களுக்கான காரியம் அல்ல, அது சீஷர்களுக்கான காரியம். ஒரு நபர் மறுபடியும் பிறக்காதவராக இருக்கிறாரா? அவர் பாவத்தில் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக இருக்கிற பாவத்தின் நிமித்தமாய் அவ்வளவு குற்றத்தில் இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக முரட்டாட்டத்தில் இருக்கிறார். தேவன் கோபமும் அவருடைய நியாயத்திற்கும் எப்படி அவன் தலைமையில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாய் மனம் திரும்பி தாழ்த்தி தேவனுடைய இரக்கத்தை அவன் கேட்க வேண்டும். அதுதான் பாவிக்கான செய்தி, மலைப்பிரசனத்தின் செய்தி அல்ல. அதையெல்லாம் மறந்து விடலாம். அவன் ஒரு மறுபடியும் பிறந்த பொழுது அந்த நபருக்கு ஒரு குழந்தை பாலை கொடுக்க வேண்டும். வளர வளர தேவனுடைய ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஒரு சீஷனாக மாறின பிறகு மலைப்பிரசனத்தின் காரியங்களை பிரசங்கிக்கலாம். இது ஒரு எளிய கோட்பாடு. அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே கிறிஸ்தவம் மலைப்பிரசங்கத்தை பின்பற்றுவது என்று எழுதுகிறார்கள். இல்லை, முதல் படி, கிறிஸ்தவத்தின் முதல் படி அஸ்திவாரத்தை போடுவது. அந்த அஸ்திவாரம் என்ன? நான் ஒரு பாவி, நான் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன், தேவனிடத்திலே முரட்டாட்டம் பண்ணி போய் கொண்டிருக்கிறேன், அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், ஒரு தாழ்மையோடு உடைக்கப்பட்டவனாய் என் பாவத்திற்காய் மனம் வருந்தி பாவத்திலிருந்து திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்து எல்லா பாவத்திற்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இரட்சிப்புக்கான வழி அது ஒன்று மாத்திரம்தான். அவர் மருத்துவர்களிலிருந்து உயிர்த்திருந்தார். கிறிஸ்தவத்தை மற்ற விசுவாசங்களிலிருந்து பிரித்தெடுத்துகிற தனித்துவமாய் இருக்கிற காரியம் என்ன? யாருமே சொல்லாத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து தவிர வேற ஒருவரும் பாவத்திற்காய் மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழவில்லை. கிறிஸ்தவத்திலிருந்து ரெண்டு சத்தியத்தை எடுத்து விடுங்கள். மற்ற மதத்துக்கும் கிறிஸ்தவத்திற்கும் வித்தியாசமே இல்லை. நன்மை செய், இப்படி செய், அப்படி செய், இதெல்லாம் கிறிஸ்தவத்தின் மேல் தலங்கள். அஸ்திவாரம் என்ன? கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அந்த அஸ்திவாரம் தான் மற்ற மதங்களிலே இல்லை. மேல் தலங்கள் எல்லாம் ஒன்றாயிருக்கிறது எல்லா மதங்களுக்கும். கற்பாறையிலே கட்டினவோடும் மணலின் மேல் கட்டினவன் மேலே கட்டின காரியங்கள் ஒன்றாயிருக்கிறது, மேல் வீடு ஒன்றாயிருக்கிறது. ஆனால் அஸ்திவாரம் இல்லை. மற்ற மதங்களின் அஸ்திவாரத்தை பாருங்கள், அஸ்திவாரம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு அஸ்திவாரம் இருக்கிறது. யாரோ ஒருவர் என் பாவத்திற்காக மன்னித்து என் பாவத்தின் தண்டனையை எடுத்துக்கொண்டார். ஒரு மனுஷனுக்கு கிடைக்கத்தக்க பெரிய ஈவு அது. அவர் மருத்துவரிலிருந்து உயிர்த்திருந்தார். அந்த அஸ்திவாரத்திலே ஜனங்களை கட்ட வைக்கிறோம். அங்கிருந்து நீங்கள் சீஷர்களாய் மாற வேண்டும், கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் ஒப்புவிக்க வேண்டும். ஒரு நபர் அந்த இடத்திற்கு வரும் பொழுது அஸ்திவாரம் போடப்பட்டாயிற்று, அப்பொழுது அவருக்கு மலை பிரசங்கத்தை பிரசங்கிக்கலாம். அதுதான் மத்தேயு 7:6 அர்த்தம். இதை பாராட்டாத ஜனங்களுக்கு இந்த சத்தியங்களை கொடுக்க கூடாது. ஆகவே இதற்கான ஞானம் நமக்கு வேண்டும். ஜனங்களிடத்திலே பேசும் பொழுது ஒரு எல்லாருக்கும் ஒரே செய்தியை கொடுப்பது அல்ல. தேவனே, இந்த ஜனங்களுக்கு தேவையான செய்தி என்ன? இந்த நபருக்கு நான் எந்த செய்தியை பேச விரும்புகிறீர்? இயேசுவும் அப்படித்தான் ஜீவித்தார். ஏசாயாவிலே ஒரு சில வசனங்களை காண்பிக்கட்டும். ஏசாயா 50 வாசிக்கிறோம், 4 இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததான தீர்க்க தரிசனம். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களுக்கு இது பொருந்தும். ஒரு நபருக்கு தேவனுடைய செய்தியா எதை கொடுக்க வேண்டும்? முதலாவதாக அவருடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன என்று அறிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் தேவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசனமான வரம் தேவை. தேவனுடைய வசனத்தை எங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் தீர்க்க தரிசன வரம் தேவை. கெமிஸ்ட்ரி வேதியியல் பாடத்தை போல வேதத்தை பிரசங்கிக்கிறோமா? அதற்கு எந்த ஒரு தீர்க்க தரிசன வரமும் தேவையில்லை. தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு தேவைக்கு தக்கதாய் கொடுக்க வேண்டுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வரம் தேவை. ஐசாயா 50 சீஷனுடைய நாவை என கொடுத்திருக்கிறார். இலைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் என் கல்விமானின் நாவை தந்திருக்கிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இயேசு தொடர்ந்து செவி சாய்ப்பார். தேவையான வார்த்தைகளை அவரிடத்திலே வந்தவர்களுக்கு கொடுக்கும்படியாய். இதனுடைய ஒரு உதாரணத்தை எண்ணி பாருங்கள். யோவான் 8 ஒரு பரிசேயர்கள் விபச்சாரத்திலே கையுமயமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து பழைய உடன்படிக்கையின் வார்த்தையை கோடிட்டு காண்பித்தார்கள். அது என்ன சொல்கிறது? அவளை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இயேசு அப்படிப்பட்ட கற்பனைக்கு மறு உத்தரவு சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் அறிந்திருந்தார், அவர் தான் கொடுத்திருந்தார். இயேசு என்ன செய்தார்? பதில் சொல்லவில்லை. இந்த ஸ்திரீயை தொடர்ந்து அவர்கள் ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து கொண்டே இருந்தார்கள். யோவான் 8:6 தரையிலே ஏதோ எழுதி கொண்டிருந்தார், கிறுக்கிக் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். பிதாவினிடத்திலிருந்து தெளிவான வார்த்தைக்காக காத்திருந்தார். இந்த ஜனங்களிடத்துல என்ன சொல்ல வேண்டும்? இந்த ஜனங்களுக்கு சொல்லத்தக்க சரியான வார்த்தை என்ன? நான் வேதத்திற்கு முரணாய் பேச போவதில்லை. ஏனென்றால் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட வேதம். ஆகவே அவர் நிமிர்ந்து இப்படியாய் சொன்னார், பிதாவினிடத்தில் இந்த வார்த்தை வந்தது, யோவான் 8:7. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி. சட்டத்தின்படி கல்லறியலாம், ஆனால் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எரிய கடவன் என்று சொன்னான். இங்கே வாசிக்கிறோம், பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லோரும் போய்விட்டார்கள், எல்லோரும் பாவிகளாயிருந்தார்கள். ஒரு வார்த்தை போதும், ஒரு பிரசங்கம் தேவையில்லை. இன்னும் சில இடங்களிலே இயேசு ஒன்றுமே சொல்லவில்லை. ஒருவர் ஒரு கேள்வி கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு கேள்வியை உங்களிடத்துல கேட்கட்டும், யோவானின் ஞானஸ்தானம் மனுஷனிடத்திலிருந்து வந்ததா பரத்திலிருந்து வந்ததா? அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள், மனுஷனிடத்திலிருந்து வந்தது என்றால் ஜனங்கள் மனத்தாங்கல் அடைவார்கள் என்றால் அவர் தீர்க்கதரிசி என்று நம்புகிறார்கள், பரத்திலிருந்து வந்தது என்று சொன்னால் ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று இயேசு கேட்பாரே, என்ன சொல்வது என்று தெரியாமல் நாங்கள் சொல்லுவதில்லை என்று சொன்னார் இயேசு. அதற்கு நானும் சொல்ல போவதில்லை என்று சொன்னார் இயேசுவுக்கு. இதுதான் பேசுவது என்று எல்லா சமயங்களிலும் ஒரே பதில் இல்லை. ஒரு சில்லியான கேள்வி இயேசு இடத்துல கேட்டார்கள், ஒரு ஸ்திரீ ஏழு நபரை திருமணம் செய்து கொண்டால் பரத்திலே யாருக்கு மனைவியா இருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு அங்கே திருமணம் எல்லாம் இல்லை என்று சொல்லி பதில் கொடுத்தார். ஒரு கணினி புரோகிராம் போல எல்லா கேள்விக்கும் என்ன பதில் என்று இயேசு அடித்து பார்ப்பதில்லை. பிதாவினிடத்திலே சவிசாய்த்து பதிலளித்தார். அதே போல மத்தேயு 7:6 வாசிக்கிறோமே, இந்த நபருக்கான வார்த்தை என்ன? தேவையான வார்த்தை, ஊழியம் செய்கிற எல்லோருக்கும் தேவையான வரம். ஆண்டவரே, இந்த நபருக்கான ஏற்ற வார்த்தை என்ன? தீர்க்கதரிசி சொல்ல எல்லோரும் வாஞ்சிக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 14:1 வாசிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் தீர்க்க தரிசன வரத்தை தேட வேண்டும். அதனுடைய காரணம் என்ன? கூட்டத்திலே, புதிய உடன்படிக்கை சபை கூட்டத்திலே எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்றால், எல்லோருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லும் வரம் இருக்குமானால், எல்லோரும் தீர்க்க தரிசிகள் அல்ல ஆனால் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? 1 கொரிந்தியர் 14:24, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசியான ஒருவன் தள்ளாதிருக்கிறவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லோரும் உணர்த்தி வைக்கப்படுவான், அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் வெளியரங்கமாகும். 25 அவன் தேவைக்கான வார்த்தையை கேட்டான், அவன் நுணுக்கப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாகவே உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். என் தேவைக்கான வார்த்தையை நான் இங்கே கேட்டேன் நண்பர்களே. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டும், ஒவ்வொரு சபை கூட்டமும் இப்படியா இருக்க வேண்டும்? நம்முடைய எல்லா சபைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வசனம் இருக்க வேண்டும். அதை நாம் செய்வதற்கு தேவனுக்கு காத்திருக்க வேண்டும், எல்லாவற்றையும் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இதை நீங்கள் செய்யவில்லையா? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு தகுதியற்றவர்கள். ஜனங்களுக்கு தேவையான வார்த்தையை நாம் கொடுக்க வேண்டும். இதுதான் இயேசு இங்கே சொல்லுகிறார். பன்றியை போல இருக்கிற ஒரு நபரை பார்க்கிறாயா? நாயை போல இருக்கிற ஒருவரை பார்க்கிறாயா? அவருக்கு தகுதியானதை கொடு. நாய்க்கு ஒரு எலும்பை கொடு, மலை பிரசனத்தை கொடுக்காதே. தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் நாடும் பொழுது, நாம் எழுந்து பேசும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட திறனை கொடுக்கிறார். ஜனங்களின் தேவை அறிந்து கொள்ளுகிறவர்களாய், நமக்கு முன்பாய் இருக்கிற ஜனங்களின் தேவை என்ன, அந்த தேவைக்கு தக்க வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். இயேசு மலை பிரசங்கத்தின் முடிவுரை கொடுக்கும் பொழுது இப்படி முக்கியமான ஒரு கோட்பாட்டை கொடுக்கிறார். இதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், அவிசுவாசிகளுக்கு பேசினாலும் விசுவாசிகளுக்கு பேசினாலும் யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். இயேசு பாவியை கூட அற்பமாய் எண்ணவில்லை. நாம் அற்பமாய் எண்ணுவோமானால் தேவனுடைய ஊழியராக இருக்க முடியாது. ஜனங்களின் தேவைக்கு தக்கதான வசனத்தை பேச வேண்டும். இதுதான் மத்தேயு 7:6 அர்த்தம். ஆண்டவரே, உமக்கு முன்பாய் எங்கள் தலைகளை தாழ்த்துகிறோம். எங்களுக்கு புரிந்து கொள்வதிலையும் நிதானிக்கிற காரியத்தையும் தாரும். நாங்கள் எங்கெல்லாம் வார்த்தையை பேசுகிறோமோ, பிரசங்கியராக இருந்தாலும் தனிப்பட்ட சாட்சி சொன்னாலும் எங்களுக்கு அப்படியாய் உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஆமென்.